வைத்திய பிரதமாவை பற்றி, அதாவது அவர் செய்யும் வைத்தியங்கள், வைத்திய பிரதமா மிகவும் பிரபலமானவர். அதே நேரத்தில் மிகவும் கண்டிப்பானவர், சுலபமான வழிகளிலும் அவர் மருந்துகளை கொடுத்திருக்கிறார். இனி நாம் பிரதமாவின் வைத்திய முறையில் அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். அவருக்கு ஒரு உதவியாளர், அசிஸ்டன்ட் உண்டு, எப்போதும் கூடவே இருப்பார். குடும்பம் உண்டு, மற்றவை உங்களுக்கு தெரியும். ஐயா, இதில் ஏதேதோ வைத்திருக்கிறீர்களே, என்ன இது? அதை ஏண்டா தொட்டாய்? இது தொடர்படாது. எதுக்கு தொட்டாய்? இது என்ன? சில பச்சிலைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன், இன்னும் சிலவைகளை சேர்த்தால் குறிப்பிட்ட காலமான பிறகு இது ஒரு விதமான பொடியாகும். என்ன பொடி? மூவு பொடி. உனக்கு என்னடா என்ன? நல்ல வேலையை சொன்னீர்கள், இல்லை என்றால் நான் கொட்டியிருப்பேன், கொன்று இருப்பேன். கொட்டா, இந்த பொடி சாப்பிட்டால் எப்போதும் எந்த வியாதியும் வராது. அதை தான் கடவுள் சொல்லு. நல்ல ஒரு பக்கத்தூரில் ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அதெல்லாம் பேசக்கூடாது, தெரியும்ல. இல்லை, அவர் மகனுக்கு ஏதோ உடலில் போலானா. எவன் எப்படி போனாலும் எனக்கு என்ன? ஐயா, அந்த கோளாறை நாம் கண்டுபிடித்தால் நான் அதற்காக இல்லை. அவன் வரட்டும், வைத்தியம் செய்யுங்கள். உங்கள் நீங்கள் யார் என்பதை அவருக்கு காட்ட வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சரியாடா, பார்ப்போம். முடிந்தால் நாம் போ. எங்கேயோ வாசனை வருது. டேய், அவள் என்ன சமைத்து கொலைகிற புஷ்பா, ஐயா அந்த வீட்டில் கேட்கவே மாட்டோம். ஸோ நமது குறிப்பு என்னங்கே, பூண்டு வாரத்தில் மூன்று முறை தான் உபயோகிக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், மூன்று முறை 40 நாட்கள் ஆன பிறகு பூண்டை ஒரு 10 நாட்கள் உபயோகிக்கக்கூடாது. எதற்காக இதை அவர் ஏன் சொல்கிறார், எதற்காக சொல்கிறார்? நாம் எல்லாம் வழக்கம் போல சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த ஆயுர்வேதத்தில் கூறுவது என்ன என்றால், குறிப்பிட்ட காலமான பிறகு அதை நிறுத்தி ஒரு மண்டலம் அல்ல அரை மண்டலம் இப்படி 15 நாட்கள் இல்லை 40 நாட்கள் நிறுத்த வேண்டும். உடலில் அது நன்கு வேலை செய்து அதனில் உள்ளே இருக்கும் செயல்கள் அனைத்தும் சரியான பிறகு மீண்டும் அதை தொடங்க வேண்டும். ஆனால் அவர் சொல்வது போல் நாம் செய்வதில்லை. தினமும் ஆகா பூண்டு ரசம் என்றால் ஒரு பெருமை தான். பூண்டு என்றாலேயே ஒரு நமக்கு ஒரு அருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நித்தமும் பூண்டை சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 3 நாட்கள். ஏன்? உடலில் உஷ்ணமே, உஷ்ணத்தால் பல தீங்குகள் ஏற்படும். வாதம், பித்தம், கபம் மூன்றுமே உடலில் முக்கியமான. இந்த வாதம், பித்தம், கபம் மூன்றையும் சரிசமானமாக பார்க்க வேண்டும். பூண்டு உங்களுக்கு மூன்றையும் அது குணப்படுத்தும் நிலை இருக்கிறது. அதனால் அது எப்போது என்னென்ன குணப்படுத்தும், சளி அதிகமாக இருக்கும் பொழுது சிறிது பூண்டு சேர்க்கப்படும், கால் மூட்டு வலிகள் இருக்கும் பொழுது சிறிய பூண்டு சேர்க்கப்படும். இந்த மூட்டு வலிக்கு இவர் கொடுக்கும் மருந்து என்ன, பூண்டை நெய்யில் ஊறவை, பூண்டை நெய்யில் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த பூண்டை நெய்யில் இதை நேராக வீட்டினுள்ளேயே உலர்த்த வேண்டும். ஊறிய பிறகு நேராக வீட்டில் உலர்த்த வேண்டும். அது நன்கு உலர்ந்த பிறகு அதை நாம் ஒரு சிறிய பாட்டிலில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். காலையில் ஒரு பல் பூண்டை அப்படியே வாயில் போட்டுக்கொள்ள நன்றாக மென்று அதனுடன் இவர் சொல்வது என்ன, சிறிதளவு பசும்பால், சிறிதளவு பசும்பால் இதை சேர்த்து அந்த பூண்டுடன் சாப்பிடுகிறது. மாலையில் இந்த பூண்டை மீண்டும் கொண்டு ஒரு பல் பூண்டை மீண்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூண்டை நசுக்கி சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு இது 41 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இடுப்பு கை கால் மூட்டு வலிகள் குறையும். அதனால்தான் அவர் தினமும் பூண்டை சாப்பிடாதே, ஏனெனில் நாம் எல்லாம் சமயநிலையில் மூளையை உபயோகிக்க வேண்டும். ஆனால் அது உடலுக்கு பாதை. நிறைய அப்படி சாப்பிடுறது, அதையும் பக்குவப்படுத்தி சாப்பிடுறது. அவரை பொறுத்தவரையில் எல்லாம் பக்குவப்படுத்தி அழகாக வைத்து நன்றாக சாப்பிடுறது. உணவு உண்ட பிறகு அவரின் கணக்குப்படி வெற்றி இல்லை. வெற்றி இல்லை. வெற்றலை என்றால் நாம் உடனே வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு என்று எல்லாம் கருதுவோம். ஆனால் அதன் பெயர் என்ன? வெற்று இலை, வெறும் இலை. உணவு உண்ட பிறகு ஒரு இலை சாப்பிட வேண்டும். உணவு உண்ட பிறகு ஒரே ஒரு இலை, அந்த வெற்றிலையை ஒன்றை எடுத்து அதன் காம்பை எடுத்துவிட்டு ஒரு இலை சாப்பிட்டால் நன்றாக ஜீரணம். அதனுடன் சீரிது ஓம் பாக்கு என்பது பிற்பாடு வந்தது. அதனால் ஜீரணத்திற்காக கொடுக்கப்படுவதுதான் வெற்றிலை. வெற்றிலையுடன் சீரிதளவு ஓம், சிறிதளவு ஜீரகம், கொஞ்சம் தேர். ஓமத்தையும் ஜீரகத்தையும் பொடி செய்து அந்த வெற்றியில் வைத்து கொஞ்சம் தேனை விட்டு சாப்பிட்டால் நீ கல்லையே முழுங்கினாலும் ஜீரணம் ஆகும். சரி, நாம் அடுத்த கட்டத்தில் போ. என்னடா அங்கே கூச்சல்? ஐயா, உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார்கள். உன்னை அவனாவது தேடுவான். அதையா கேட்டேன், யார் வந்திருக்கிறார்கள்? ஐயா, நான் சொன்னேனே, அந்த சிறுவன் வந்திருக்கிறார்கள். பணம் தேவையில்லை, ஒரு வைத்தியனுக்கு செல்வம் தேவையில்லை. அவனிடம் வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் சொல். ஐயா, போகாத வைத்தியம் இல்லை, பார்க்காதது இல்லை. எந்த வைத்தியருமே மகனை கைவிட்டு விட்டார்கள். அவன் இறந்து விடுவான் போல் தெரிகிறதே. எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இங்கெல்லாம் காலில் விழுதெல்லாம். ஐயா, நீங்கள் தெய்வம் போன்றவர், மிக நாம் காப்பாற்றுவே. வார்த்தைகள் பேசாது. நான் கால் பங்கு செய்கிறேன், உன் மனநிலை இன்னொரு கால் பங்கு செய்கிறது. இறைவன் அரை பங்கு செய்கிறான். வைத்தியத்தால் எல்லாம் நடப்பதில்லை. இன்னும் ஆயுள் ஆயுள் தான் போறவன் போறவன் தான் வைத்தியிருக்கிறார்கள். வைத்தியத்தை கொடுத்து விட்டார்.
அங்கே யோசித்து ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உடனே போனால் இது சுலபமான வியாதியாக இருந்தால் உடனே மருந்தை கொடுத்து வந்து விட்டால் அப்புறம் மருத்துவருக்கு மரியாதை. அவர்கள் பெரிய வியாதி என்று நினைப்பதை நாம் பெரிதாக்கி விட்டு சிறிதாக்க அப்போதுதான் இந்த மனிதர்கள் அந்த வைத்தியரை நம்புவார்கள். அப்படிப்பட்ட அதனால் அவர் என்ன செய்தார், இப்போது அங்கே போகிறார். இது என்ன நடக்கிறது பார்ப்போம். மங்கையா மங்கையா பாத்தீங்களாயா போய்கிறாயா மகன் அப்படி எதிர்த்தாக உண்மையோ பட்டிருந்தாயா வாங்கையா வருகிறார். அவன் ஏதோ படுக்கையில் படுத்து ஏதோ வினாற்றுகிறான், ஏதோ செய்கிறான், ஏன் காலை போதிக்கிறான், திரும்பி படுக்கிறான். என்னடா என்ன செய்கிறது உனக்கு மருத்துவர் ஐயா, சாப்பிடவே இல்லையா, எத்தனை வேணாலும் சாப்பிடல ஐயா, நான் செத்துருவேன் சொல்றேன், நான் வைத்தியம் பார்க்கட்டுமா இல்லை நீங்கள் பேசுவதை கேட்கட்டுமா சொல்லுங்க. இவர்களாம் என்ன வைத்தியம் பார்க்கிற இடத்துல இல்ல, நான் வெளியில நீங்க சொத்துல பார்க்கிறேன். பெற்றோர்களை அழைக்கிறார். இது ரொம்ப கொஞ்சம் பெரிய வியாதியா தான் நிச்சயமா அவனுக்கு ஒரு நாலஞ்சு நாட்கள் இல்லையா. இவனை நான் அழைத்து போகிறேன், இப்பவே அழைச்சு என்ன காப்பாற்றினா போதும், நீங்க அழைத்து போங்கள், நீங்கள் காப்பாற்றுங்கள், அது போதும், நீங்கள் காப்பாற்றி கொடுங்கள், அது போதுமானது ஐயா, நீங்க அழைச்சுன்னு போங்க. ஆனால் ஒரு 15 நாட்கள் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது.
ஏதாவது செய்தி சொல்லா செய்தியா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவரை இப்படித்தான் பேசுவார். இவரை பற்றி மக்களுக்கும் தெரியும், அவர் அப்படித்தான் பேசுவார். ஆனால் வைத்தியர் ஐயா கை வைத்தால் நிச்சயம் அது குறைந்துவிடும்.
இந்த மருந்து
வைத்திருப்பதோ வெறும் தம்பி,
இந்த மருந்து
பக்கத்தில்
தேன்
இல்லை நெய் கொடுக்கணும்.
தேனே பரவாயில்லைப்பா.
ம், சரி. இந்த நீரை வைக்கிறேன், தேனை எடுத்து ஒரு திரும்பி அப்பப்போ ஏந்திரிச்சோம், தூக்கம் வரலையே ஏந்திரிச்சோம், தூக்கம் வரப்படும், தூக்கம் வரலையே ஏந்திரிச்சோம், தூக்கம் வரணும் படும். இப்படி இப்படி போவா உனக்கு
எந்த திசை ஒப்பு பிடிக்கும்? ஐயா நான் வழக்கமாக இப்படி போனால் எனக்கு நல்ல தனப்போம் போமையா? சரி அப்படியே நின்று மருந்து சாப்பிடும்போது நீ அந்த மாதிரி ஒரு திசையில் இருந்தால் உனக்கு நல்லது. ஐயா நின்னுட்டேன் நிற்க முடியுதா தம்பி? என்றா இவர் முடியுதா என்று கேட்டவன். ஐயா இங்கேயோ இதை ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சிடணும். போயிடுவ நீ சரி ரசக்கும் வாந்தி எடுக்காதே, வந்து வெளியில வரக்கூடாது தம்பி, கஷ்டப்பட்டு கொதிக்க சரி சரி தம்பி. உங்க அம்மா அப்பா நினைச்சுக்கோ, பையன் குணமாக வேண்டும் எப்படியோ அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்கள நினைச்சேன் இல்லை என்று அதை கையில் கொடுத்து விட்டு தம்பி
தெரிந்த
சில காலங்களாக சரியாக உணவு கொள்ளவில்லை. சரியாக உணவு உட்கொள்ளாததால் இவனுக்கு வாதம் வயிற்றில் பிரச்சனைகள், பித்தம் கை கால் வலிகள் ஏற்பட்டு முதலில் இவனுக்கு அந்த பித்தத்தை வெளியில் எடுக்க வேண்டும். என்ன செய்கிற இவனுக்கு காலையில் மருந்து சாப்பிட்டீங்க ஏதோ நீங்கள் தான் கொஞ்சம் குழந்தையாக தெரியும் மருந்து வேலை செய்யும் உனக்கு நான் ஒரு விதமான கருத்து தருவேன் அதை நீ சாப்பிடு. சுக்கு சிறிதாக சுக்கு சிறிதாக கருஞ்சீரகம் சுக்கு சிறிதளவு கருஞ்சீரகம் சிவப்பு அரிசி சிவப்பு அரிசி அரிசி அதாவது நாம் வழக்கமாக சமைத்த அரிசி அல்லாது நல்ல ஒரு சிவப்பான அரிசியாக அல்லது தினை விறகரிசி தினை அல்லது விறகரிசி இதை முதலில் அரிசியை சற்றே வருத்தம் தீயை இல்லாமல் வெளி ரொம்பவும் கம்மியாக தீயிட்டு மெதுவாக மேத்துவாக தொட்டு பார்க்கும் அளவுக்கு சூடு இருக்க வேண்டும். வருத்த வறுத்துவிட்டு அந்த கருஞ்சீரகமும் இந்த சுக்கையும் அதில் போட்டு நன்றாக பொரிக்க வேண்டும். நன்றாக அதை பொரிக்க வேண்டும். பிறகு தண்ணீர் அதாவது ஒரு அதாவது ஒரு டம்ளர் வைத்துக் கொள்ளலாம். ஒரு டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து இதில் இரண்டு ஸ்பூன்கள் மட்டுமே போட வேண்டும். நிறைய போடக்கூடாது. சீரியதளவு உப்பு ரொம்ப சிறிதளவு தான் உப்பு போடணும். நன்றாக அவை ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் ரொம்பவை கொதிக்க வேண்டும். நிதானமான சூட்டில் அழகாக கொதிக்க வைக்க வேண்டும். ஒரே பதமான சூடு இருக்க வேண்டும். மண்பாண்டம் மண்பாண்டத்தில் போட்டு கொதிக்க வைத்தால் உடலுக்கு ஆரோக்கியமாக சாலை கொதிக்க வைக்கிறது. இதை ஒரு பங்கு வைத்திருக்கிறார். இது கொதித்து அந்த டம்ளர் அளவு எடுத்து வைக்கிறார். அதனுடன் ஏதோ ஒரு லேகிய முரண்டை எடுத்து வைக்கிறார். என்ன அது முரண்டை? அதில் வெள்ளாறு பசு நெய் பசு நெய்யை ஒரு மடங்கு, ஒரு மடங்கு பசு மாடு, அதற்கு ஒரு மடங்கு வெள்ளாறு. வெள்ளாறு கீரை என்பது எல்லாருக்கும் தெரியும். வெள்ளாறு கீரையை நன்றாக நிழலில் உலர்த்தி அதை பொடியாக்கி, இது ஒரு விதம். இன்னொரு விதம், அதை உலர்த்தாமல் அதை நன்கு அரைத்து அதை நெய்யில் சேர்த்து நன்றாக கலந்த வேண்டும். சற்று கனவெல்லாம் அல்லது நாம் தேனை விட வேண்டும் என்றால் அது கொதித்து இறக்கிய பிறகு தேனீர் நீரை போட்டு கலக்கும். வெள்ளாரை புரண்டை எடுத்து வைக்கிறார். கஞ்சி அவனுக்கு உணவு தான். கஞ்சி ஒரு உரண்டை வெள்ளாரை வைக்க, இன்னொன்று என்ன, மரவள்ளிக்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதை அவர் பக்குவப்படுத்தி பொடி செய்து வைக்கிறார். அந்த மரவள்ளிக்கிழங்கை பக்குவப்படுத்தி அதை பொடி செய்து வைக்கிறார். அதில் சிறிதளவு பசுமையை விட்டு நல்ல ஒரு உருண்டை, இது சின்ன உருண்டை வெள்ளாரா, இது பெரிய உருண்டை, ஒரு உருண்டை அங்கே வைக்கிறார். அடுத்து வெந்தியம். வெந்தியத்தை எடுத்து பதமாக சூட்டில் வறுத்து அதை பொடி செய்து அதை அப்படியே பொடி செய்து அது சற்று, அதாவது கொஞ்சம் நெய்யை விட்டு சிறிய 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 உருண்டைகளாக்கி ஐந்து சிறிய உருண்டைகள் வைக்கிறார். ஒரு அரை கப் கஞ்சி, ஒரு பெரிய ஒரு சிறிய உருண்டை வெள்ளாறு, ஒரு பெரிய உருண்டை மரவள்ளிக்கிழங்கு, மற்றும் வெந்தயம் சீடு ஒரு ஐந்து சிறு சிறு, இதையெல்லாம் மரத்துக்கு அழகாக
சாப்பிட்டு ஆறு மாதம் நேரமாக ஒன்றும் சாப்பிட்டு
எல்லாமே மாற்றி தான் சொல்லுங்கள். அதனுடைய வைத்திய முறை இது திதிப்பா இருப்பதை கசப்பாக இருக்கும் என்றார். கசப்பாக ஏனென்றால் உன் மனநிலையில் எந்த நிலையில் நீ இருக்கிறாய் ஒன்று ஆராய்ச்சி பண்றோம். இது பாதி நமக்கு யாருக்கு புத்தியில் எட்டாது. இவர் என்ன செய்கிறார் தெரியாது. இன்னொன்று என்னன்னா பயம். அவரை எதிர்த்து பேசவும் முடியாது. பயம் வைத்தியம் பண்ண மாட்டார். போய் அவள் அதனால அவர் கசப்புனா கசப்பு தான், திட்டிப்புனா கசப்பு தான். வைத்திய சொல்றது கேட்டே ஆகும். அந்த மாதிரியான ஒரு முறை அதான் அவருடைய வைத்தியத்தினுடைய முக்கியமான ஒரு ட்ரிக்கா. இது திட்டிப்பதா சும்மா அவளை கொச்சாப்பி சாப்பிடும். அது இனிப்பதே இவ்வளோண்டு தருது. அது போதும் ஏன் எடுத்து வாயை கொண்டு போகலாம். இப்ப உடம்பு ஏதோ செய்யுதா இல்லையா? நல்லா இனிப்புதானே ஐயா, மொத்தம் இனிச்சது. அப்புறமும் இனிக்கும் சாப்பிடு. அடுத்து என்ன செய்கிறார்? என்ன கொடுப்பார்? கஞ்சியை கொடுப்பார். இத குடி யாரு தம்பி? இதுதான் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு மரம். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன தவிர யாராலும் எந்த அளவு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் உலகத்திலே ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது, குருநாதர் கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த மறந்துதான். நான் முழுசாக உன்னை பார்த்துட்டு வந்த அப்புறம் யோசிச்சு என் குருநாதரை தியானம் பண்ணி இந்த மருந்து கொடுத்தான். அதனால தம்பி என் குருநாதரை பிரார்த்தனை பண்ண, சாப்பிட்டதுக்கு முன்னாடி குருநாதர பிரார்த்தனை பண்ணும். அவரை கொடுத்தாரு இல்லையா? சரியா, ஈவன் பிரார்த்தனை செய்ய மங்குது குடிக்க யோசிச்சு குடிக்கலாம். இதில் காரணம் எல்லாமே சுத்தல்லாம். ஆனால் என்ன சொல்வது? இவர் எந்த விஷயம் சொல்லவில்லையே. அவன் அவரையே பார்க்கிறான். அவர் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறான். நாதம்பே குடிச்சிட்டியா? குடிக்கிறேன். என்ன தம்பி நல்லா? என்ன சொல்வது என்று யோசிக்கிறான். இவர் அதை புரிந்து விடுகிறார். இவனுக்கு வியாதி ஒன்றுமே இல்லை. சரி தம்பி குடிச்சிட்டியா? குடிக்கிறேன். நல்லா இருக்க? நல்ல ருச்சியா இருக்கணும். குடித்த முடித்த பிறகு வா, இது ரெண்டும் சற்று வேலை செய்யும். இந்த சூரிய ஒளி சற்று அப்படி நகரும் பொழுது இந்த உரண்டையும் நீ வாயில் கொடுத்தீங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சூரிய ஒளி அப்படி போகும் பொழுது, அதாவது அரை மணி நேரம் அரை கால் மணி நேரம் டைம் தருகிறார்.
அந்த கடைசி உருண்டையும் சாப்பிடணும். எது வெள்ளா இதை சாப்பிடும். அடுத்து இரவில் என்ன செய்கிறார், அவனுக்காக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதில் சற்று தேனை விட்டு நன்றாக மசித்து ஓமம் ஓம வல்லி என சொல்லப்படும் அந்த இலையை நன்றாக நெசுக்கி ஒரு இலை அதில் போட்டு அவர் ஒரு வாழைப்பழம் ஓமவல்லி ஒரு இலை சற்று தேன் போட்டு நன்றாக நெசுக்கி அதாவது அதை ஒரு உருண்டை போல் ஆக்குகிறார். அதை நல்ல உருண்டை ஆக்குகிறார். அந்த உருண்டையை வைக்கிறார். தம்பி இந்த உருண்டையை சாப்பிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் நீ சாப்பிட்டு தூங்கி ஐயா தூக்கம் வரமாட்டே உனக்கு ரெண்டு வாட்டி தூங்கி எழுந்துட்டியே நான் பார்த்தேன் அப்ப நான் கொடுத்த மருந்தே இப்படி இதை கொடுக்கிறான். காலையில் அவனுக்கு எழுந்த உடன் இப்போது என்ன செய்கிறார் பார்ப்போம். நேற்றெல்லாம் மறந்து சாப்பிட்டேன்ல கொஞ்சம் காலம் சரியா இருக்கணுமே என்ன சொல்றது இல்லையா ஆமையா சரியா இருக்கணும் அதான் என் கைய அழைத்து போகிறார். என்ன செய்கிறார் அவனை மணலில் காலை சூரியன் வரட்டும் என்று அதாவது அவனுக்கு என்ன தேவை உடலில் அதாவது சத்துக்கள் குறைந்து விட்டது சட்டப்படி பார்த்தா வைட்டமின்ஸ் குறைகிறது வைட்டமின் டி குறைந்து இருக்கிறது வைட்டமின் பி குறைந்து இருக்கிறது அவன் சரியாக சாப்பிடவில்லை மனபலம் போய்விட்டது அதனால் அவன் இப்படி எல்லாம் செய்கிறான். ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான். அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த பிரச்சனையால் அவன் உடலை பெருசுப்படுத்தி கொண்டு விட்டான். இது புரிந்து என்ன செய்கிறார் தம்பி இங்கே என்று அவனை அழைத்து போகிறான். ஆத்தங்கரை தம்பி சொல்லுங்கள் ஐயா நீ என்ன செய்கிறாய் இங்கே படுத்துக்கொள். நான் முன்னால் அங்கே தண்ணீரை குடித்து உனக்காக ஜபம் செய்கிறேன். என் உடலிலிருந்து ஒரு விதமான காற்று உண்மை படும் அது படுப்பதன் நீ சரியா பிறகு நான் வந்து உன்னை கவனிக்கிறேன். அவனை படுக்க வைக்கிறான் மணலில் ரெண்டு புரண்டு பிறகு இந்த மணலில் ஐயா நான் செல்வந்தன் வேலையை செய்யாத இப்படி இருக்க
மன்னி விரலாம்.
அதிக சொகுசு பார்ப்பவன் விரைவில் இறப்பான்.
விரல்
அதிக சொகுசை பார்க்கக்கூடாது, ஜாதிதான் வரும்.
பார்க்காதே
வெயில், இவர் உள்ளே மணலும் வெயிலும் உடலில் சேரு. அவர் அவர் ஜபம் முடிக்கிறார், வருகிறார். தம்பி அவன் அருமையாக உறங்குகிறான். தாய் உனக்கு உடம்பு சரியில்லை, நீ சாக இருப்பவர்களை சாவடிப்பவனா? சார் தம்பி என்று மெல்ல அவன் கைகளையும் கால்களையும் பிடிக்கிறான். இது என்ன, எந்தெந்த இடத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் உனக்கு தெரிந்தது, அதை வைத்து அவனுக்கு மெல்ல விட்டு விடுகிறார். தம்பி சுகமாக இருக்குல்ல, தினம் பிடிப்பு என்ன, ரெண்டு நாளைக்கு பிடிக்கும், மூணா நாள் எழுந்திரிச்சு வேலை செய்யும். இதை பிடித்து விடுகிறார். இந்த வைத்தியத்தை அவர் மூன்று நாள் செய்கிறார். மூன்று நாள் செய்தவுடன் அவனுக்கு பசி எடுக்க தொடங்குகிறது. இந்த மூன்று நாளில் அவனை எழுந்திரு உட்காரு நட, எழுந்திரு உட்காரு நட, நடந்து வா, இங்கே போகலாம் வா, இதை எடு அதை எடு, அங்கே அருகம்புல் இருக்கிறது எடுத்து வா, இதை செய் அதை செய் என்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூன்று நாளில் இந்த உணவை கொடுத்து, அதாவது இந்த மருந்துகளை கொடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலைக்கு எடுத்து வருகிறேன். அவனுக்கு வாழ்க்கையில் நாம் பிழைப்போம் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறார். இங்கே என்ன முக்கியம், நம்பிக்கை. ரத்தமாவிடம் கடவுள் காப்பாற்றுவார் என்றாலும் ஒட்டுக்கொள்வார். முதலில் நீ நம்பிக்கை வை, பிறகு உன்னை கடவுள் காப்பாற்ற. முதல் நாம் சாப்பிடும் பதில் நமக்கு நம்பிக்கை வேண்டும், நாம் இருப்பதில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். சாவது என்பது நிச்சயம், யாரும் சாகத்தான் போகிறார், யாரும் இருக்கப் போவதில்லை. உடல் என்பது நிச்சயம், அதில் வியாதிகள் வருவது நிச்சயம். ஆனால் வியாதி வரும் என்று நாம் யோசித்துக் கொண்டே வியாதியை வரவேற்றுக் கொள்வதுதான் நாம் செய்யும் முட்டாள்தனம். அதாவது அதிக யோசனை இருக்கக்கூடாது. என்னவென்றால் ஒருவர் தலைவலி என்றால் இரண்டு நாட்களில் இன்னொருவருக்கு அதே தலைவலி வருமா? இது பிரதமா சொல்ற, இது என்ன மனித சைக்காலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் சைக்காலஜி. ஒருவரை பார்த்தால், அதனால் அந்த காலத்தில் தூரத்தில் ஒருவரை ஒருவர் வைத்துக் கொள்வார். வியாதி என்றால் வியாதி காலத்தில் எங்கோ அழைத்துக் கொள்கிறார்கள். இவர் மரணம் அடைந்து விடுவார் என்றால் அவரை எங்கோ அழைத்துக் கொள்கிறார். காரணம், இந்த சைக்காலஜி எல்லோருக்கும் வரக்கூடாது, அது ஒரு விதமான பரவல். இது பரவக்கூடாது. நான் நம் மனதையே முதலில் கட்டுப்படுத்துறேன். எனக்கு இது இருக்குமா என்பதை விட எனக்கு இது வராது. ஏனெனில் இந்த வாதம் பித்தம் கவரும். அதிக யோசனைப்பட்டால் பித்தம் ஏற்படும். அதிகம் யோசிக்கக்கூடாது. அதிகம் யோசித்தால் பித்தம் ஏற்படும். உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இருந்தால் வாதம் ஏற்படும். நேரமற்ற நேரங்களிலும் தேவையில்லாத நேரங்களிலும் எவையெல்லாம் கிடைக்கிறதோ அவையெல்லாம் தின்னால் பாவம் பித்தம் கவம் அதாவது அவரை பொறுத்தவரையில் நேரத்திற்குத்தான் சாப்பிட வேண்டும். இந்த நேரத்தில் இது என்றால் அந்த நேரம் அரை மணி நேரம் முன்னே பின்னே செல்லலாம், மேலே போகக்கூடாது. கொசு என்பது வராது. காரணம் என்ன? விளக்கெண்ணெயை விட்டு அந்த இடத்தில் விளக்கெண்ணெய் விட்டு வளக்கேற்றி வைத்தால் மண் விளக்கில் விளக்கெண்ணெய் விட்டு நல்ல செம்பர் பருத்தி திரியை ஏற்றி விடுங்கள். இல்லை என்றாலும் அந்த காலகட்டத்தில் என்ன செய்தார்கள் என்றால், ரத்தமா என்ன செய்தார் என்றால், நொச்சி தண்டு, நொச்சி தண்டு, நொச்சி இலை என்பது ஒரு பெரிய விசேஷம், கவத்துக்கெல்லாம் விசேஷமானது, பாதத்துக்கும் விசேஷமானது. அந்த நொச்சி தண்டை எடுத்து அதை நன்றாக பதப்படுத்தி அதை திரித்து அதை விளக்கெண்ணெயில் விட்டு அதில் அந்த பதப்படுத்தும் பொழுதே நமது பசு சாணம், அதாவது உலர வைத்த விரட்டி அந்த தூள், அதுவும் இதுவும் ஒன்றாக வைத்து நன்றாக திரித்து அதை விளக்கெண்ணெயில் போட்டு அதை ஏற்றி வைத்தால் கொசு தொல்லையே வராது. அல்லது கொசு நம்மை கடித்தாலும் அந்த விஷம் நம்மை ஏறாது. இது அப்போதே கண்டு என்ன செய்வார், இதை ஏற்றிவிட்டு எல்லோரும் உறகு நன்றாக உறங்கும் பொழுது அனுப்பி எதற்கு அந்த திரியின் கருப்பு பாகங்கள் எல்லாம் மீண்டும் தலைவலி வந்தால் அப்படி கொஞ்சம் தடவி கொண்டால் பிரமாதமாக கேட்கும். அதில் சிறிதளவு அந்த கருப்பை எடுத்து வைத்துக் கொள்வார். அதில் சிறிதே அளவு நல்லெண்ணெயோ நெய்யோ அல்லது வெற்றிலைச்சார் அல்லது வெற்றிலைச்சார் அல்லது நாம் சொல்லக்கூடிய தைலை அதை போட்டு எல்லாம் கலந்து ஒன்றாக வைப்பார். அதை உபயோகிக்கலாம். தலைவலி, அதாவது மைக்ரேன் போன்ற வியாதிகள் பெரும் வியாதிகள் வராது, தலைவலி வராது. அதில் ஏதாவது எதை செய்தாலும் இதில் இன்னொன்று ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கக்கூடிய தன்மையுடையவர். இது இவ்வளவுதான், இதற்கு மேல் இல்லை என்பதில்லை. அதனால் மூன்று நாட்கள் இவனுக்கு இந்த மருந்தை தருகிறார். நாலாம் நாள் காலை அண்ணாதம்பே அவன் நல்ல எழுந்து உட்கார்ந்தோம். ஐயா சற்று பரவாயில்லை, குணமாகிவிட்டாய். நல்லது இல்லை, வயிறெல்லாம் எதுவும் ஐயா போது நாலஞ்சு முறை போயிட்டு வந்தேன் ராத்திரியெல்லாம். ஒரு வியாதி அதை நிவர்த்தி ஆகிவிட்டது. சரியா, இப்போதே உனக்கு ஒன்று தருகிறேன். மஞ்சள் உரண்டையாக்கி வைத்திருக்கிறார். பசு மஞ்சளை உரண்டையாக்கி சிறிது நான் சொன்னமே முன்பே தோய்த்து வைத்த ஒரு பூண்டு இந்த பசு மஞ்சள் ரெண்டையும் கையில் தர. தம்பி இனிப்பா
மூணானா காலை மன வலிமைக்காக செய்யக்கூடிய ஒரு மருந்து. இதை குடிக்கிறார் காலையில், அதை சாப்பிடு. சாதம் வடித்த கஞ்சி அதில் சிறிதளவு உப்பை போட்டு அவளுக்கு, அவருக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுபவர்களை கண்டாலேயே குடிக்கிறார். எப்போதும் அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும், முழு வயிறு சாப்பிட. தூங்குவது எத்தனை, ஒருவன் எத்தனை காலம் உறங்கலாம், அவர் வயசு பாரியாக வைத்திருக்கிறார். 20 வயசிலிருந்து 30 வயது 35 வயது வரை உள்ளவர்கள் எத்தனை மணி நேரம் தூங்கலாம், 5 மணி காலம்தான் ஒப்புக்கொள்வார். ஏதோ கேட்கலாம், என்ன சொல்வார், அதிகம் தூங்குவார், அவர் பிள்ளை தூங்கினாலே பார்த்து அதே 40 வயதில் ஒன்றுமே செய்ய முடியாமல் நின்று விடுவாயடா. பிறகு மனைவியிடம் பேச்சுத்தான் வாங்க போறக்கத்தை போற ஏதோ கைத்தட்டு. நமக்குத்தான் எப்போதும் காலை மதியம் மாலை எப்போதும் உறங்கவே கூடாது. அவர் கண்முன்னால் யாராவது உறங்கி விட்டால் எங்கிருந்தார் போகிறார், போய் சுடுகாட்டில் படு. மதியம் தூங்குபவன் சுடுகாட்டில் படுப்பதே மேலான ஒரு சாவு இடத்திற்கு ஏற்றார்கள் இருக்கிறார் என்று திட்டுவார் என்பார். மதியம் தூங்குவது உறங்குவது அவர் பிடிக்காத ஒரு செயல். மதியம் உறங்கக்கூடாது. காலை விடிகாலை பிரம்ம சாமத்தில் அதாவது 3 மணி அளவில் எழுந்து உட்காருங்கள். வீட்டில் என்ன வேலை இருக்கிறது என்று எழுந்து உட்கார வருவார். மனைவி, ஐயா குழந்தைகள் 7 வயதுக்கு மேல் குழந்தையாவது குட்டியாவது போய் நீராடு, வா நதிக்கு நீராடு. நீராடி விட்டு என்ன செய்ய வேண்டும், பெஸ்ட் டாக்டர், எக்ஸசைஸ் பண்ண. நான் பண்ண நீ எப்போதுமே நீ நாம் செய்தால்தான் மற்றவர்கள் செய்வார்கள், அதனால் நான் செய்கிறேன் நீயும் செய் என்று காலையில் எழுந்தவுடன் இவர் கை கால் நதியை குடித்து விட்டு சொல்லி தருவார். கையை தட்டு, எப்படி தட்ட வேண்டும், நாம் எப்படி தட்டுவோம், இப்படி தட்ட வேண்டும். அதாவது அவர் சொல்லி கொடுக்கும் விதம் இவர்கிட்ட ஏன் வந்து மாற்றணும். கையை எப்படி தட்ட வேண்டும், காலையில் எழுந்து 10 முறை 11வது முறை நீ தட்டினால் நொங்கு என்று ஒரு கொட்டு விடமாட்டார். 10 முறை எழுந்தவுடன் நீ என்ன செய்வார், காலையில் எழுந்து எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், எழுந்தவுடன் காலை வெளியில் வர வேண்டும். அவரை பொறுத்தவரையில் நல் சுவாசத்தை முதலில் பெறு. நல் சுவாசம், நல் சுவாசம் என்பது என்ன, அறையில் கண்ட சுவாசம், நம் உடம்பின் சுவாசம். எழுந்தவுடன் வெளியில் வா, நேராக இயற்கை, இயற்கையில் வரும் மனங்களை முதலில் ஏற்றுக்கொள். நல் சுவாசம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஃப்ளார்ஸ் அங்கே எங்கேருந்து நல்ல சுவாசம். ஸோ அந்த நல் சுவாசம், அதனால் எழுந்தவுடன் எழுந்தவுடன் எந்த திசையை நோக்க வேண்டும், கிழக்கை நோக்கு. அதாவது அவர் மனைவி எழுந்தவுடன் அது தொன்று தொட்ட வழக்கம், கணவனை பார்க்க வேண்டும். அவர் தெரியாமல் அவளை அவர் பார்த்து அவளை அவள் வந்து அவரை பார்த்து விட்டால் மனுஷனை சாவடிக்கிறதுக்கு வந்தேன். எழுதிய முகத்தில் முடிச்சு கிழக்கை பார்த்து முதலில் நமஸ்காரம், அதாவது கிழக்கை பார்த்து நீ எழுந்தவுடன் கிழக்கை பார்க்க வேண்டும். கிழக்கு திசை நான் பார்க்க வேண்டும், எழுந்தவுடன் கிழக்கு திசையை பார்க்க வேண்டும். பிறகு நல் சுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல சுவாசம், அதாவது நல்ல காற்று, அதாவது ஒரு நட வெளியிட. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டாய்லெட் என்ற கான்செப்டை எடுத்துட்டு வயலில் போ, ஏன்னா நல்ல காற்றும் வரும், உனக்கு வயிற்றுக்கும் நல்லது, மலம் சுலபமாக கழிவு ஒரு வாய்ப்பு. நீ நடப்பதால் இன்று என்ன செய்கிறோம், சுட சுட காப்பியும் பேப்பரும் தான். ஆனால் உண்மை அதல்ல, அந்த நடந்து செல்ல வேண்டும். அந்த சுவாசம் நல்ல காற்று சுவாசம் உள்ளே அழுக்கும் பொழுது உனக்கு, ஆனால் எத்திசையை நோக்கி நடக்க வேண்டும், கிழக்கு திசையை நோக்கி. அப்படி வழையிலே அங்கே இல்லைன்னா பண்ண முடியும், ஆனால் அப்படித்தான் போகணும், கிழக்கு திசையை நோக்கி நடக்கும். அந்த சூரிய ஒளி வரும் பொழுது உனக்கு கண்களுக்கு நல்லது. காலையில் சூரிய ஒளியில் பச்சையாக பார்க்கும் வயல் உன் கண்களுக்கு உத்தமமானது. இதை விட சிறந்த கண்ணுக்கு மருந்து ஒன்று. அதனால் அப்படி நடக்கும். பழைய காலத்தில் பார்த்தீர்களானால் கண்ணாடி யாரும் போடவில்லை, இப்போது இவர்கள் போடுவோம். அந்த காலையில் அப்படி மலம் கழித்து வந்தவுடன் என்ன சொல்றார், இங்க என்ன சொல்றார், கை தட்டி எழுந்தவுடன் கிழக்கை பார்த்து பிறகு இயற்கை காற்றை வாங்கி கொண்டு பிறகு கை தட்ட வேண்டும். பக்கத்தில் நம்ம அடிப்பார் 10 முறை. எப்படி ஜோர அப்படி தட்டக்கூடாது, இவ்விதான் இந்த நடுவாகம் சேரக்கூடாது. கையில் உள்ளங்கை பாகம் சேரக்கூடாது, இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். விரல்கள் எல்லாம் சேர வேண்டும், உள்பாகம் சேரக்கூடாது, கெட்டியாக இருக்க கையில். அப்பொழுது நரம்பு தளர்ச்சி வரும், நரம்பு தளர்ச்சி வரும். இதை 10 முறை செய்தால் போதும். அடுத்து என்ன செய்ய வேண்டும், சுலபமான நமது சிறந்தவர் பிள்ளையார் தோப்புக்காரன், சில பேர் இப்படி வைத்துக் கொள்வார், சில பேர் இப்படி வைத்துக் கொள்வார், சில பேர் கையே பிடிக்க மாட்டார். இவர் என்ன சொல்கிறார், இப்படி இந்த காதையும் இந்த விரல், பெருவிரல் இந்த விரல், இந்த காதின் நுனியை பிடித்து கொள்ள வேண்டும். இது இந்த காதின் நுனி, இரண்டையும் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டும் சரிசமானமாக உடலில் பதிய வேண்டும், மார்பில் பதிய வேண்டும். இப்படி வைத்து 10 முறை நன்றாக உட்கார்ந்து மெதுவாக உட்கார்ந்து மெதுவாக ஒண்ணு ரெண்டு மூணு இப்படி உட்கார், இப்படி 10 முறை போட வேண்டும். எப்படி, வயிற்றில் உள்ள என்ன பித்தங்கள் இருந்தாலும், நீதானே பெரியவர்கள், பிள்ளையாருக்கு போடு என்ன, பிள்ளையார் பார்த்த உடனே
இப்படி வைத்து போட வேண்டும். போட்டு முடித்த பிறகு திங்கள் புதன் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் அருகம்புல் ஒரே ஒரு அருகம்புல் ஒரு ஐந்தாறு இருக்கும் அது ஒன்றை கிள்ளி அருகம் பிள்ளை வாயில் போட்டுக்கொண்டு நன்றாக பற்களை நல்லது மாடு அசைப்படுவது போல் பல்லிற்கும் நல்லது வயிற்றிற்கும் நல்லது மூளைக்கும் நல்லது சின்ன சின்னதுதான் வைத்தியம் நான் இப்போது எல்லாம் சின்னது சுலபமான தான் சொல்றேன் இந்த அருகம்புல்லை எடுத்து சாப்பிடு செவ்வாய் வியாழன் சனி செவ்வாய் வியாழன் சனி இந்த மூன்று நாட்கள் சிறிது வேப்பில சிறிதே அளவு வேப்பில அதில் சற்று கொஞ்சம் பசுமை கொஞ்சம் பசுமை வைத்து நன்றாக அரைத்து உருண்டை செய்து காய வைத்து உருண்டை செய்து அதை அப்படியே அந்த வேப்பிலையை சாப்பிட அதை சாப்பிட்டால் வயிற்றுக்கோளாறுகள் பித்தம் வாதம் எல்லாம் சரியா உணவு உண்ட பிறகு காலையில் ஏதாவது உணவு சாப்பிட்டால் நாம் முக்கியமாக சற்று ஓமத்தை வாயில் போட்டு நின்று கொண்டே இருக்கும் உணவில் சுக்கு இஞ்சி போன்றவை எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதிகம் பூண்டு சேர்க்கக்கூடாது பழம் சாப்பிட்டவுடன் பால் சாப்பிடக்கூடாது ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது பழத்திற்கும் பாலிற்கும் நாம் ஒரு இடைவெளி கேப் இருக்க வேண்டும் பழத்தையும் பாலையும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது காய்களும் பாலும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது காயை ஏதாவது ஒரு காய் உப்பு போட்டவை இவை சாப்பிட்டு உடனே பாலை சாப்பிடும் பாலை உடனே சாப்பிடும் பால் காலையில் பால் உண்ட பிறகு பால் குடித்த பிறகு ஒரு மணி நேரம் அதற்கு ஒரு இடத்தை தர வேண்டும் அப்படி தந்தால் அது உடலில் நல்ல வேலையை செய்யும் அதை விட சிறந்த மருந்து இல்லை பாலை பதமாக காய்ச்சுதல் என்பதுதான் முக்கியமானது நல்ல ஹீட்டில் காய்ச்சக்கூடாது மெல்ல வைத்து அழகாக காய்ச்சி பழங்கள் எப்பொழுது உண்ணலாம் காலையில் பழங்கள் ஒன்றும் கூடாது எந்த பழமும் காலையில் எழுந்தவுடன் காலையில் பழங்கள் இல்லை பால் பாலுக்கு பிறகு என்ன சாப்பிடலாம் ஒரு எட்டு மணி ஒன்பது பத்து மணி அளவில் அதாவது நாம் சொல்லக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் என்பது பிரதமா என்ன சொல்கிறார் ஆவியில் வைத்தது எதுவாக இருந்தாலும் சாப்பிடும் ஆவியில் வைக்க வேண்டும் மற்ற எண்ணெயில் பொறிக்க ஆனால் ஆவி மதியம் நல்ல உணவு, என்ன உனக்கு விருப்பமோ எண்ணெய் இல்லாமல் தகுந்தவாறு அழகாகும்னாலாம் அது அடுத்து நாம் எடுக்கும் வகுப்பில் சொல்கிறோம். ஆனால் இப்போதைக்கு உன்னால் முதலில் ஒவ்வொன்றாக நாம் கடைபிடிக்கும். காலையில் உண்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆஹா, உறக்கம் வருதா? பொங்கலோ இட்லியோ சாப்பிட்டால் உறக்கம் வரும் என்று சொல்லுங்க அல்லவா? உண்டவுடன், அதாவது உங்களுக்கு ஸ்கிப்பிங் என்பது தெரியும் அல்லவா? எப்படி குதிப்பீர்? ஸ்கிப்பிங் எப்படி ஆகுது? பாட்டு எப்படி குதிப்பார்? கை நன்றாக குதி, பத்து முறை செய்தால் கையை வேகமாக சுத்தக்கூடாது. இப்படி வந்து நிறுத்தி இப்படி ஒன்று, அப்போது குதிக்கும் பொழுது மெதுவாக மேலே குதிக்கும். இது எப்போது? சாப்பிட்ட பிறகு. சாப்பிடுவது என்ன? அரை வயிறு. ஞாபகம் முழுச காத்தலை ஃபுல்லாக கட்டு கட்டிட்டேன்னா அவன் பிரதமாவின்படி 40 வயதுக்குள் ஒன்றுமே செய்ய முடியாத இயலாமையில் போய்விடுவான். ஏதாவது வியாதி வந்துடும். ஏன்னா அவர் சொல்றது பிரகாரம் பார்க்கும் பொழுது நம் மனதில் பலம் குறைந்துவிடும். மனபலம் தான் முக்கியமானது. வியாதிக்கு காரணமே பிரதமாவின் வைத்தியப்படி பார்க்கும் பொழுது வியாதிக்கு காரணம் உன்னுடைய மனபலம்தான். உனக்கு மனதில் பலம் இல்லை, அதனால் ஏதேதோ வியாதிகள் உற்பத்தி ஆனதாக நினைக்கிறார். மனபலம், இன்று மனபலத்தை பற்றி தான் பேசுகிறேன். அதனால் மனபலம், உனக்கு மனபலம் தேவை என்றால் நாம் இவை செய்யத்தான். காலையில் எழுந்து கிழக்க போகும் பொழுதே சூரியனை கண்களால் நன்கு பார்க்க வேண்டும். சரி, நான் கண்ணாடி போட்டு கண்ணாடியை எடுத்துட்டு நல்லா சூரியனை ஒரு முறை ஃபுல்லாக கண்ணை வச்சு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ். காலை சூரியன், காலை சூரியன்றது எப்போ? 5:30 to 6 மணிக்கு. அதாவது நீங்கள் உங்களுடைய பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா சூரிய உதய காலம்னு, அந்த உதயகால நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி சூரியனை பார்த்தோம்னா நமக்கு கண்களில் பிரச்சனை இருக்கு. அதனால் அதை அப்படியே எடுத்து அதை பார்க்க வேண்டும். ஒரு இதெல்லாம் நம்ம செய்தோம்னா பிரச்சனையே. அப்புறம் இந்த காலையில் என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறார்? தோப்பு காரணம் போடும். தோப்பு காரணம் போட்டவுடன் பிறழுங்கள், அங்க பிரதட்சணம்னு சொல்கிறோம். ஒரு நாள் தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவரை என்ன சொல்கிறேன், இவ்வளோதான் இடம். அங்கேருந்து இதை மட்டும் தலையை மேலே வைத்து கொண்டு உருளுங்கள். நல்ல மணல், பீச் மணலில் உருளலாம், ஆத்து மணலில் உருளலாம், நல்ல மணல், காய்ந்த மணல், சுத்தமாக இருக்கிற மணலில் உருளும். அங்கிருந்து இங்கு வரை ஒரு உருளல், பிறகு இங்கிருந்து அங்கு வரை நிதானமாக புரளும். வயிறு மார்பு வயிறு படணும், கால் நுனி படம் முட்டி படம், கால் நுனி முட்டி மெதுவாக. அதனால் இவர் என்ன ஆற்று காய்ச்சல் போடுறா என்னுடன் ஆற்று, நாம் ஆற்றில் குளிக்கும் பொழுது நீ இப்படியெல்லாம் செய், இந்த எக்ஸசைஸ் வெயில் படுறது. அதனால் வைட்டமின் B12 and வைட்டமின் D இரண்டும் உணவில் சேருகிறது. அதனால் மெல்ல புரோடம். சரி, நான் ஆற்று மண்ணுக்கு எங்கே போவேன்? என்ன வீட்டில் ஒரு ரூமில் ஆற்று மண்ணை போட்டு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இதை மட்டும் ஒரு பிறரல், பின்ன அங்கேருந்து இதை மட்டும் ஆற்று மண், அதாவது பிறல வேண்டும். ஒரு சரி, பிறல முடியல,
அப்போ கூட வீட்டில் இந்த மாதிரி தரையில் பெறலாம், ஆனால் எதுவும் கீழே துணியோ அங்கேயும் குஷன் போட்டு பெறல. அதனால் நல்ல அழகாக பார்த்துங்க, நல்ல பெறலுங்கள். இந்த பொடியில் இந்த பொடி இது காலை, அதற்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதற்கப்புறம் ஒரு ஸ்கிப்பிங் முடித்து உன் வேலை என்னவோ பண்ணு. இதுவரை நம்ம பார்த்தோம், அடுத்து நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அவன் குணமாகிவிட்டான், இப்படியே அவனுக்கு வேலைகளும் கொடுக்க எல்லாம் அவனுக்கு அந்தந்த தகுந்த நேரத்திற்கு கொடுத்து அவன் திட்டத்தை குறைத்து அவன் மூளை சரியாக வேலை செய்ய அவனுக்கு துணை இருந்து அவ்வப்போது மூக்கடலை சூண்டல், மூக்கடலை கொடுப்பார், ஏதாவது ஒன்றை கொடுப்பார், எல்லாமே முறையாக வைத்து அதை கொடுத்து பார்த்தால் அவன் ஐயா
என் குழந்தை என் பிள்ளையை பிழைக்க வைத்த நீங்க இந்த முத்து மாலையாவது எடுத்துக்கொள்ள கூடாதா? உடலில் போட்டால் நல்லது, எல்லோரும் போட்டால் நல்லதா? அதை முத்தை இழைத்து சிறிதே அளவு வாயை போட்டுக்கொண்டால் அவ்வளவு உங்களுக்கு வழங்கி வைரம் போல் இருப்பார். எனக்கு என்னால் வைரம் போல் எனக்கு தெரியும். இப்படி சிறந்த வைத்தியரான பிரதமா என்ன சொல்கிறார் நமக்கு இன்றைய பாடம் தெரியும். உடல் வியாதி மனநிலை, மனநிலை உடல் வியாதியை வைத்து வர, மனதில் ஏதாவது கோளாறு இருந்தால்தான் நாம் உடல் வியாதியை பற்றி ஏதாவது சிந்திக்க போகும் சொல்ல போகும். எனக்கு இதுவோ எனக்கு அதுவோ எனக்கு, முதலில் மனதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மனது சரிப்படுத்தி கொள்ள என்ன சொல்கிறார்? காலையில் எழுந்து கிழக்கு திசையில் நல்ல காற்றை மாற்றமாக சுவாசத்தை பச்சை பசையில் என்று இருப்பதை கண்களால் பார், சூரியனை பார். இப்படி அவர் கூறுகிறார். எளிய வைத்தியம் பிரதமாவை பொறுத்தவரை பெரிய பெரிய மூலிகைகள் எல்லாம் கண்டுபிடித்தார். ஆனால் அவ்வளவு சுலபத்தில் இன்றைய காலகட்டம் போல் ஆன்டிபயோட்டிக் ஹையஸ்ட் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டாங்க. என்னெல்லாம் சிறியதோ என்னெல்லாம் நம்மால் உபயோகப்படக்கூடியதோ அதை கொடுத்தே குணமாக்கலாம் என்று தான் யோசிப்பார். பாதி மிரட்டியே குணமாக்கி மிரட்டுவது தான், நாளை பார்த்து மிரட்டினால் சற்று யோசிப்பார் இவன் பயப்படுவானா. அப்படி பயப்படுபவன் என்றால் உடனே மிரட்டியே அவனை வைத்தியர் என்றால் அதுதான் முக்கியமான பாதி மிரட்ட வேண்டும். ஏனெனில் மனத்த மனநிலை பாதிப்பதால் அவர்கள் வியாதியை சொல்கிறார். சும்மா ஏதாவது சொல்ல நீ ஏன் குணப்படுத்திக் கொள்ள முடியும் படுத்திக்கொள் என்று உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சார மாட்டாய், வியாதி வந்துவிடும், நான் சேர்ந்து விடுவேன் எல்லாம் யோசிப்பதை விட வியாதியும் இல்லை வரவும் வராது, மனக்கோளாறு நிறைய மனப்பிரச்சனை அதனால் வரக்கூடியதுதான் இந்த வியாதியின் எனும் வியாதி எனும் வேஷம். அதிலிருந்து நாம் வெளியேற இன்றைய தினம் நாம் மனம் மனம்தான் வியாதிக்கு காரணம் என்பதை